السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. أنبو الله سخودر غلي سخودر غلي நாங்கள் சென்ற வாரம் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் ஹிலாஃபத்துடைய இறுதி பகுதி முற்றுகை வரைக்கும் நாம் என்ன செய்தோம் பார்த்தோம். கடைசியாக அப்துல் மலிக் இப்னு மர்வான் அவருடைய அந்த ஆட்சிக்கால பகுதியில் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்களுடைய அதாவது ஆட்சி பிரதேசம் சுருங்கி மக்காவிலே அவர்கள் அதாவது முற்றுகையிடப்பட்ட அந்த செய்தி வரைக்கும் நாம் என்ன செய்தோம் சுருக்கமாக பார்த்தோம். இந்த குறிப்பிட்ட பகுதியெல்லாம் நீங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு அதாவது ஒரு சிறியதொரு மீட்டல், அதாவது 64 ரபியுல் அவ்வல், 64 ரபியுல் அவ்வல் மாதம் அதாவது மரணிக்கிறார்கள். 64 ரபியுல் அவ்வல் மாதம் யார் யசீத் இப்னு முஆவியா அவர்கள் என்ன செய்கிறார்கள் மரணிக்கிறார்கள். அதுக்கு பின்னால ஆட்சிக்கு முஆவியா இப்னு யசீத் அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அதற்கு பின்னால் அந்த நாளை தொடர்ந்து பெரிய குழப்பங்கள் என்ன செய்கிறது ஏற்படுகிறது. இங்கே அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் பையத் செய்யப்படுகிறார்கள். அதுக்கு பின்னால அந்த பகுதியிலே ஒரு அதாவது முத்தமருல் ஜாபியா ஜாபியா மான் அதாவது மாநாடு என்று சொல்லி ஒரு ஜாபியா என்கின்ற பிரதேசத்தில் ஒரு மாநாடு ஒன்று கூட்டப்பட்டு அந்த இடத்திலே அதாவது உமையாக்கள் அனைவரும் ஒரு மசூரா செய்து ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். என்ன முடிவு அப்படி என்று சொன்னால் ஒரு சில முடிவுகள் எடுக்கிறார்கள். இதுக்கு பின்னால் யார் ஆட்சியாளர், அதுக்கு பின்னால் யார் கொடுக்கப்பட வேண்டும், பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு யார், அப்துல்லா இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா யார், இவர்களுடைய நிலைகளை எப்படி என்ன செய்வது நாம் அதாவது நிர்வகித்துக் கொள்வது என்று போன்ற விஷயங்கள் அதில் நடக்குது. இது வந்து அதற்கு பின்னால மர்வான் இப்னு ஹக்கம் அந்த சூரா அடிப்படையில் மர்வான் இப்னு ஹக்கம் என்ன செய்கிறார் ஆட்சியாளராக தெரிவு செய்யப்படுகிறார். அந்த நேரத்தில் ஜோர்தான் இது போல ஒரு சில பிரதேசங்கள் தான் மர்வானிபுல் ஹக்கமுக்கு கட்டுப்பட்ட நிலையில் இருந்ததே தவிர சிரியாவில் கூட ஈராக்கில் எகிப்தில் அது போல ஈராக்ல பசரா கூஃபா இதுல ஹிஜாஸ்ல மக்கா மதீனா எல்லா பிரதேசங்களும் யார் ஆட்சிக்கையில் வந்துருது அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹுமாவுடைய ஆட்சிக்கையில வந்திருக்கிறது. இப்போ மர்வானிபுல் ஹக்கம் இப்படி அதாவது முஆவியா இப்னு யசீத் மர்வான் இப்னு ஹக்கம் அதுக்கு பின்னால் அவர் மரணித்தல் அதுக்கு பின்னால் அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஆட்சிக்கு வருதல் இவையெல்லாம் எதுக்குள்ள நடக்குது 64 ரபியுல் அவ்வல் இருந்து 65 ரமலானுக்கு வரை 65 ரமலான்ல மரணிக்கிறார் யாரு மர்வான். 65 ரமலானில் மர்வான் மரணிக்கிறார். அப்ப எல்லாம் இந்த 64 to 65 இந்த பெரும் குழப்பங்கள் எல்லாம் ஏற்பட்டு அதாவது முஆவியா இப்னு யசீத் மரணத்துக்கு பின்னால பெரும் குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு மர்வான் ஆட்சிக்கு வந்து மர்வான் அப்புறம் மரணித்து மர்வானுக்கு பின்னால யார் வரணும் என்று சயீத் இப்னு அம்ரு வரணும் அல்லது அதாவது ஹாலித் இப்னு யசீத் வரணும். ஹாலித் இப்னு யசீத் வர வேண்டும், யசீதுடைய அதாவது இன்னொரு மகன் முஆவியா போல இன்னொரு மகன் வர வேண்டும் என்றுதான் இருந்தது. ஆனா எல்லாவற்றையும் தாண்டி மர்வானுடைய மகன் அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்ன செய்யறாரு அவர் வந்து ஆட்சிக்கு வந்து விடுகிறார். அவர் ஆட்சிக்கு வந்தது பின்னால இப்ப இந்த இடத்துல வந்து அப்துல்லா இப்னு ஸுபைருடைய ஆட்சி தான் உண்மையை சொல் அதாவது பல அறிஞர்களுக்கு மத்தியால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆட்சியாக என்ன செய்கிறது அந்த டைம்ல இருக்குது. ஏன்னா எல்லாரும் பைய செஞ்சிருந்த நேரம். அப்ப மர்வான் வந்து அவருக்கு போய் என்ன செஞ்சிருக்கணும் பைய செய்திருக்க வேண்டாதான் சிறந்த முடியும். கடந்த காலத்தில் இப்படி நடந்தாரு, குருஜ் ஆகினாரு, இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக வெளியே கிளம்பினார் என்று சொல்லாமல் கட்டுப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் என்ன செய்யல அவர்கள் அதுக்கு கட்டுப்படவில்லை. கட்டுப்படாமல் அப்துல்லா அதாவது மர்வான் வாராரு, மர்வானுக்கு அப்புறம் அப்துல் மலிக் இப்னு மர்வான் வாராரு. அப்ப அந்த இடத்துல என்ன செய்கிறது பல பிரச்சனைகள் உண்டாகி அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்ன செய்யறாருன்னா திருப்பி மீட்டுறார் எல்லாத்தையும், ஈஜிப்டை மீட்டி ஆட்சிக்கு கொண்டு வருகிறார். அதுக்கு பின்னால மற்ற அதாவது சிரியாவுடைய எல்லா பகுதியும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராரு. அதுக்கப்புறம் என்னென்ன பிரதேசங்கள் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருந்ததோ அவைகள் எல்லாத்தையும் என்ன செய்யறாரு மீட்டி அவர் கொண்டு வருகிறார். கடைசியாக இவைகளாம் மீட்டி கொண்டு வந்தவர் கடைசியாக மிகப்பெரிய அதாவது இடமாக இருப்பேன் எகிப்தை எடுத்துட்டார் எல்லாம் எடுத்துட்டாரு, கடைசியாக பசரா. ஏன்னா பசரா தான் சிரியாவுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம். இரண்டாவதாக அதாவது மக்கா மதீனாவோடு தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உணவுகள் சிரியாவில் தடை செஞ்சா யமன்ல தடை செஞ்சா அடுத்த எங்க போகலாம் பசராவுக்கு போகக்கூடிய முடிந்த இடம். பசரால யாரு கவர்னர் ஆயிருந்தாரு முஸ்அப் இப்னு ஸுபைர். ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு இன்னொரு மகன் என்ன செஞ்சார் இருந்தார். நம்ம இந்த இதுல நிறைய விஷயங்களை படிச்சோம். ஒன்று அம்ரு இப்னு ஜுபைர், ஜுபைருடைய மகன் அம்ரு, அவர் வந்து அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு எதிராக என்ன செஞ்சார் இருந்தார், சகோதரர். அதே போல உர்வத் இப்னு ஜுபைர், அவர் ஒரு தாபிஐ, அதை நம்ம பார்த்தோம். அதே போல முசாபி இப்னு ஜுபைர், இவர் இன்னொரு சகோதரர், இவர் தான் கவர்னராக இருந்தார். அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்ன செய்யறாருனா, முசாபி இப்னு ஜுபைர் அவர்களுக்கு இடையில ஒரு நடந்த அந்த மிக முக்கியமான அந்த யுத்தத்தில் முசாபி இப்னு ஜுபைர் கொல்லப்படுகிறார். முசாபி இப்னு ஜுபைர் கொல்லப்பட்டாச்சு. இப்ப முசாபி இப்னு ஜுபைர் கொல்லப்பட்டு பசரா கொல்லப்பட்ட அந்த பசரா வந்து யாருடைய கைக்கு போகுது முழுமையா? இப்ப அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய கைக்கு போகுது. இப்ப சுருங்கிட்டு அப்துல்லா இப்னு ஜுபைருடைய ஆட்சி ஹிஜாஸ், ஹிஜாஸையும் தொட்டின்னு சொல்ல போனால் மக்காவுக்குள்ள சுருங்கிட்டாச்சு. இது பல வருடங்களாக என்ன செய்து நடக்குது, பல வருடங்களாக நடக்குதுன்னா 65 ஆட்சிக்கு வராரு அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹும். அதுக்கு பின்னால 66-67 பல பிரச்சனைகள் இதுக்கு இடையில நடந்தது. அது நான் இன்ஷா அல்லாஹ் அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்ற தலைப்பில் ஆட்சியை பற்றி பேசுகிற நேரத்தில் அதை நம்ம பேச வேண்டும். 65 நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப 65, 66, 67, 68, 69, 70, 71, 72 அப்படி கிட்டத்தட்ட 8-9 வருடங்கள் கிட்டத்தட்ட 65 நீங்க சேர்த்து என்ன நீங்க சொன்னால், அதாவது 72-73 அவர் கொல்லப்படுறாரு அப்படின்னா 65 நீங்க என்ன நீங்க சொன்னால் 72 எட்டாம் ஆண்டு ஹிஜ்ரி, அதாவது இவர் ஆட்சியில் இருக்கக்கூடிய 8 அப்படின்னா அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு வயசு எத்தனை? 72 முட்டுகையிடப்படுகிறது. அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு வயசு எத்தனை? 72. ஏண்டா அவர் ஹிஜ்ரி முதலாம் ஆண்டு தான் என்ன செய்யறாரு? அப்துல்லா இப்னு ஜுபைர் வயதான் ஹிஜ்ரி. இத்தனாம் ஆண்டு உதாரணமாக அவர் 73 மரணித்தார் அப்படின்னு சொன்னா வயது என்ன? 73 தான். அப்ப அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் 72 முற்றுகையிடு. அப்ப கிட்டத்தட்ட 8 ஆகி இருக்கிறது அப்துல்லா இப்னு ஜுபைருடைய ஆட்சியை ஒழிப்பதற்கு. அப்படி என்று சொன்னால் அது நியாயமான ஒரு கிலாபத் ஆட்சியாக என்ன செய்திருக்கிறது, இருந்திருக்கிறது. எடுத்தேன் கவிழ்த்தேன் அவர்களால் என்ன செய்ய முடியலை, கவிழ்க்க முடியவில்லை. அப்ப 72 ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபை தலைமையாக தெரிவு செய்யப்படுகிறார். அவர் வந்து என்ன தலைமையில தெரிவு செய்யப்படுகிறார், தலைமை தெரிவு. அவர் எங்க, எந்த ஊரை சேர்ந்தவர் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப்? தாயிஃப். தாயிஃபை சேர்ந்தவர் அவர். அப்ப தாயிஃப்ல பிறந்து தாயிஃப்ல வளர்ந்தாரு. அவருடைய வரலாறு சம்பந்தமாக நாங்கள் தனியா பேசுவோம். அந்த நேரத்தில் அவரை பற்றி சொல்லப்படும். அவருடைய தந்தை வந்து ஹாஃபில் குர்ஆன், குர்ஆனை படித்தவர், மக்களுக்கு குர்ஆனை இலவசமாக கற்றுக் கொடுத்தவர், கூலி எடுக்காம கற்றுக் கொடுத்தவர். முகமது பின் காசிம், அதாவது எங்களுக்கு தெரியும் பெரும் போரால் இந்தியாவை வெற்றி கொண்டவர், சிந்து நதியை வெற்றி கொண்டவர் முகமது பின் காசிம். முகமது பின் காசிம் யாரு? அவருடைய பெரிய தந்தையுடைய மகன். யாரு? முகமது பின் காசிம். அவர் நல்லா படிச்சு ஹாஃபிதாக என்ன செய்யறாரு, ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் இருக்கிறாரு, மார்க்க விளக்கங்களை கட்டவராக இருக்கிறார். அப்துல்லா பின் அப்பாஸ் எல்லாம் படிப்பார், சயீத் பின் உசைப் எல்லாம் படிப்பார். படிச்சு நல்ல திறமையுள்ள வீரராக, நல்ல அறிவுள்ள பெரும் பேச்சாளராக என்ன செய்யறாரு, இருக்கிறார் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். இவர் தெரிவு செய்யப்பார். இவர் எப்ப பிறந்தாருன்னா, முஆவியா ஆட்சிக்கு வராரு, இஸ்லாமிய ஆட்சிக்கு ஒற்றுமையாக, அத ஆமுல் ஜமா ஒன்றுபட்ட வருடம், அந்த டைம்ல இவர் என்ன செய்யறாரு, பிறக்கிறாரு ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். அப்படின்னா அந்த நேரத்தில் எத்தனை வயசு அவருக்கு? ஒரு 25-25 அந்த இந்த நேரத்தில் ஒரு 28-29 இருக்கும். 30 கிட்ட உள்ள வயது ஆகுது. அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட 32 இருக்கும். இந்த வயதில் அவர் என்ன செய்யறாரு, தலைமைத்துவம் பொறுப்பு கொடுக்குறாரு. நீங்கள் தான் என்ன செய்யணும், இது இந்த அதாவது முழு கட்டுப்பாட்டுக்குள்ள மக்காவை கொண்டு வர தலைமை பொறுப்பு அவர்கிட்ட ஒப்படைக்கப்படுகிறது. இப்போ மக்கா முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டியிருக்கும், இதுவரைக்கும் நான் சுருக்கமாக சொன்னேன், இந்த இடத்துல இருந்து நான் பேச வேண்டியிருக்கிறது. அதுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்கள் என்னன்னு சொன்னால், சென்ற வார உரையின் பொழுது நான் முந்தின வாரமே நம்ம சொல்லியிருக்கிறோம், எப்படித்தான் சில முக்கியமான தகவல்களை நம்ம விட்டோம் என்று தெரியாது. ஜுபேர் இப்னு அவ்வாம், நம்ம எல்லா தகவலையும் சொன்னோம். அவர் அஷ்ரத்துல் முபஷரால் உள்ளவர், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட 10 உள்ளோ. நான் என்ன செய்யலை, வரலாற்றில் சொல்ல வேண்டிய விஷயங்களை, மிக முக்கியமான செய்தி என்ன செய்யலை, சொல்லப்படலை. அது ஒரு சகோதரர் வந்து அதாவது கால் பண்ணி சுட்டி காட்டினார், இது நீங்கள் ஞாபகப்படுத்தலை. அப்போ கூட எனக்கு ஞாபகம் வரல, ஜுபைர் இப்னு அவ்வாம் அதில் வருவாராண்டு செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ண போகிறதா, ஜுபைர் இப்னு அவ்வாம் அதில் வாரது என்ன செஞ்சது உறுதியானது. அப்போ மனநம் இருந்தது, ஆனால் என்ன செய்யலை, ஞாபகத்தில் அது வரலை. அப்போ ஜுபைர் இப்னு அவ்வாம் அவருடைய தந்தை அப்துல்லா இப்னு ஜுபைர், அதாவது அப்துல்லா இப்னு ஜுபைருடைய தந்தை ஜுபைர் இப்னு அவ்வாம் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர், அவருடைய மகன் தான் என்னது அப்துல்லா இப்னு ஜுபைர். அது ஒரு பெரிய ஒரு சிறப்பு அந்த இடத்துல. அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்ன சொன்னால், மஞ்சனீக் என்று சொல்கிற அதை உந்து சக்தியால் கல் எறியப்பட்டு அல்லது தீ எறியப்பட்ட அந்த ஆயுதம், இது வந்து அதாவது ஐரோப்பியர்களது கிரேக்கர்களிடம் இருந்து இவங்க படிச்சுக்கிறாங்க. இந்த ஆயுதம் சம்பந்தமாக நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், அதில் உண்மையை சொல்லப்போனால் மஞ்சனீக் சம்பந்தமான ஒரு பெரிய ஒரு வாசிப்பு இருக்கலை, ஒரு ஆயுதத்தை பற்றி முழுசாக படிச்சிருக்கணும்ன்றது நினைக்கலை. அதனால் வந்து நான் ரெண்டு மாதிரியெல்லாம் சொன்னேன். மஞ்சனீக் என்ற ஆயுதத்தை பொறுத்த வரைக்கும் கல்லையோ அல்லது பாதிப்படைகிற அமைப்புல தீயையோ எதையோ தூக்கி தூரத்துக்கு பெரும் பாரமானோட தூக்கத்து வீசி எரிவதற்காக யூஸ் பண்ணப்படுற ஒரு ஆயுதம். அது காலத்துக்கு காலம் டெவலப் ஆகிட்டே இருந்தது. அதனால வந்து உதாரணமா ஒருத்தர் வந்து 4வது நூற்றாண்டு ஹிஜ்ரி 4வது நூற்றாண்டுல மஞ்சனிக்கு வந்து தீ எரியப்பட்டதுன்றத படிச்சு வச்சு ரசூலாங்கட காலத்திலயும் அப்படித்தான் தீ எரிஞ்சன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது அபிவிருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருந்திருக்கும். அதனுடைய இறுதி கட்டம் என்னன்னு எங்களுக்கு தெரியாது. இப்ப இந்த இடத்துல நான் வந்து அந்த உரையிலேயே மாறி மாறி ஒன்று சொல்லுவேன், தீ எரிஞ்சது தீ எரியல மாதிரி. ஆனால் தீ எரியப்படவில்லை என்பதுதான் சரியானது. தீ வந்து மஞ்சனை மூலம் என்ன செய்யல, தீ எரியப்படவில்லை. கல்லுதான் என்ன செஞ்சது, எரியப்பட்டது. ஆயுதங்கள் என்னது, அதுல எதை பாதிப்படை வைக்க முடியுமோ அது எரியப்பட்டதுன்றது உண்மை. ஆனா தீ அதுல என்ன செய்யல, எரியப்படவில்லை. அந்த அளவுக்கான ஒரு அபிவிருத்தி இருந்து, ஏன்னா தீ வந்து இவ்வளவு மீட்டரை தாண்டி வந்து உள்ளணும், அதுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, அணையவும் கூடாது. அப்ப அந்த டெக்னாலஜி அதில் பயன்படுத்தப்பட்டதாக நம்ம என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. தீ எரியப்படவில்லை என்றுதான் சரியானது. இன்னொரு மூன்றாவது ஒரு தகவல் என்னன்னு சொன்னால், அப்படி எரியப்பட்ட நேரத்தில் கௌபா, அந்த கல் எரியப்பட்ட கௌபா எரிஞ்சுது, உரசல் மூலம் எரியலாம். கௌபத்துள்ளாலே வைத்திருக்கக்கூடிய விளக்குகள் இருக்குது, அதுல பட்டு கௌபா என்ன செய்யலாம், எரிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இரவுல விளக்கு வச்சிருக்கணுமா இல்லையா, அதன் மூலம் எரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் இருக்குது. இது ஒரு அம்சம், எப்படி எரிந்திருக்கும் என்பது. நான்காவது, எரித்தவர்கள் இந்த, அதாவது இவர்களுடைய, அதாவது ஹுசைன் இப்னு நுமைருடைய படை தான் எரித்த, அவங்க தானே அந்த முற்றுகையில எரிஞ்சது, ஃபர்ஸ்ட் முற்றுகையில அவர்கள் தான் எரித்தார்கள். அதாவது எரிக்கிற நோக்கம் இருக்கல, அவர்களுடைய அந்த எரிவில் அப்படி எரிஞ்சதுல தான், அந்த மஞ்சனின் மூலம் எரிஞ்சதுல தான் கௌபத்துல்லா எரிந்ததா என்ற அறிவிப்புகள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அதிலே முரண்பாடு இருக்குது. சில அறிவிப்புகளை பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால், அப்துல்லா இப்னு சுபைருடைய பக்கத்தில் இருந்து ஆயுதங்கள் ரெடி பண்ணிக்கின்றிருக்கிற அந்த நேரத்தில், அந்த நேரத்தில் அங்கே விளக்கில் பட்டு அல்லது காற்று வேகமாக அடித்ததில் அதில் உள்ள ஒரு நெருப்பு கட்டி வந்து என்ன செஞ்சுது, கபத்துல்லாவுடைய அந்த திரையில் விழுந்து அப்படி எரிஞ்சது என்ற அறிவிப்புகளை என்ன செய்கிறோம், பார்க்குறோம். எங்களால் தான் எரிஞ்சதுன்னு அவங்களே சொல்லக்கூடிய அறிவிப்புகளை என்ன செய்கிறோம், பார்க்குறோம். பலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து யசீத் மீது இட்டு கட்டுவதற்காக, யசீத் மீது ஏதாவது ஒரு வெறுப்பை, எந்த வெறுப்பை போட்டால் ஒருத்தன் கொலகாரன்டான் வைங்களே, அவன் எந்த கொலை செஞ்சா இவன் தான் கொலை செஞ்சானா மக்கள் நம்ப தான் போறாங்க. அந்த வெறுப்பை வளர்க்கறதுக்காக வேண்டிய என்னது, இப்படி அவர்கள் தான் இதை வந்து எரிச்சார்கள் என்ற செய்தி என்ன செய்து பரத்தப்பட்டிருக்கிறது என்ற ஒரு என்னது ஒரு அறிவிப்புகளை என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதனால நம்ம நல்லது என்னன்னு சொன்னால், கபத்துல்லா எரிந்தது, கபத்துல்லாவுடைய திரை எரிந்தது. இதற்கு யார் காரணமானார்கள் என்பதை வரலாற்று அறிவிப்பில் என்ன செய்ய முடியல, நம்ம உறுதிப்படுத்த முடியவில்லை என்ற முடிவுக்கு வருவதா பொருத்தமானது. அறிவிப்பு ரீதியாக எடுத்துக்கொண்டால், அப்துல்லா இப்னு சுபைருடைய பகுதியில் இருந்து தற்செயலாக நடந்த ஒரு தவறுதலால் எரிந்தது என்ற அறிவிப்பு தான் என்ன செய்யுது, கொஞ்சம் பலமாகவும் என்ன செய்கிறது இருக்கிறது. இவர்கள் அப்படி அடித்ததுனால எரிஞ்சது என்ற அந்த அது வந்து உறுதிப்படுத்துவதற்கு என்னது முடியவில்லை. அதனால மிக சிறந்தது என்னடா, கபத்துல்லா இருவருடைய, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அது, இருவருடைய இலக்கிலையும் அப்படி இருக்கலை, ஏதோ நடந்த ஒரு தவறால் என்ன செஞ்சது, அது எரிந்தது. அது அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள், புனர் நிர்மாணம் செய்தார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்தோம், அது அப்படி அந்த முடிவுக்கு வருவதுதான் பொருத்தமானது. இவர்களால் தான், எசியதால் தான் எரிந்தது என்று சொல்வது அவ்வளோ பொருத்தம் இல்லை. அப்துல்லா இப்னு சுபைரால் எரிந்தது என்று சொல்வதும் பொருத்தம் இல்லை. தவறுதல் நடந்ததுனால் என்ன செஞ்சது, எரிந்தது என்ற முடிவுக்கு வருவதுதான் பொருத்தமானது. இப்போ மஞ்சனிக்கெல்லாம் அப்படி ஒரு இது என்ன செய்யலை, யூஸ் பண்ணப்படலை, எரிவு என்ன செய்யலை, எரிபொருள் எதுவும் யூஸ் பண்ணப்படவில்லை என்பது பொருத்தமானது. இப்போ அன்புள்ள சகோதரர்களே, அடுத்ததாக என்னன்னு சொன்னால், இப்ப முற்றுகையிடப்படுவதற்கு முன்னால அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஒவ்வொரு படையை அனுப்புறார், சின்ன சின்ன படைகள், கிட்டத்தட்ட 5 படைகள் என்ன செய்தது, சின்ன சின்ன படைகள் போய் உதாரணமாக பஸ்ராவுக்கும் மக்காவுக்கும் கிராஸ் பண்ணி நிக்கிறது, அங்க சின்ன சின்ன யுத்தம் நடக்கிறது, அதுக்கிடையில் உள்ள கிராமங்களை பிடிக்கிறது. அதே போல இந்த பகுதியால போகலாமே சிரியா, அதாவது ஹைபர், இந்த மாதிரி இந்த பகுதியில் சில படைகள் அனுப்பி அங்குள்ள ஆட்சியாளர்களோட யுத்தம் செஞ்சு அந்த பகுதியை என்ன செய்யறது, கையில் எடுக்கிறது. இப்ப ரூட் கிளியர் பண்ற மாதிரியான சின்ன சின்ன யுத்தங்கள் என்ன செஞ்சது நடந்தது. கடைசியாகத்தான் இந்த முற்றுகை. இந்த முற்றுகையின் பொழுது சில முக்கியமாக நம்ம படிப்பினை பெற வேண்டிய பல விஷயங்கள் என்ன செய்கின்றன, இதுல இருக்கின்றன. இந்த முற்றுகையில 72வது ஆண்டு ஷாபான், ஹிஜ்ரி 72 ஷாபான் மாதம் இந்த முற்றுகை இடப்படுகிறது. அதுக்கு பின்னால ரமலான், ஷவ்வால், துல்காதா, துல்ஹஜ்ஜா, அதுக்கு பிறகு முஹர்ரம், சஃபர், இப்படி என்ன செய்யும் இந்த பகுதி. இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த பகுதியில் இந்த யுத்தம் ஷஹ்பான் மாதத்தில் இப்போ முற்றுகையிடப்பட்டால் மக்கள் அடுத்து என்ன, ஹஜ்ஜுக்கு வர ஆரம்பிக்கிற மாதம், ஹஜ்ஜுக்கு வர ஆரம்பிக்கிற மாதம். இப்போ அப்துல்லா இப்னு சுபைரை கைப்பற்றுவதற்காக இவர் என்ன செய்கிறார், அந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் தாயிஃபில் பிறந்து வளர்ந்தவர், அவர் என்ன செய்கிறாருன்னா இதே மாதிரி அபு குபைஸ்லையும் குவாய்க்கான் என்ற அந்த மலையில் என்ன செய்கிறார், மஞ்சனிக்க அடிக்கிறார். இது இரண்டாவது முற்றுகைன்னு சொல்லுவாங்க. இது இரண்டாவது முற்றுகை. மஞ்சனிக்க வச்சு கல் என்ன செய்து எரியப்படுகிறது. எரியப்படுற நேரத்தில் தவாஃபுக்கு வந்திருப்பாங்களே, இவங்களாம் தவாஃப் விட்டு ஒதுங்கிக்கிறாங்க. இப்போ மக்கள் வந்து தவாஃபை விட்டு ஒதுங்கிக்கிறாங்க. காரணம், இவ்வளோ பேர் பாதிக்கப்பட போகிறாங்க. கல் வந்து விழுந்து அவங்கள இலக்கு வச்சு அடிக்கப்படுறது இல்லை, இதற்கு பிறகு இவருடைய அந்த எல்லைகளை வச்சு தான் அடிக்கப்படுகிறது. ஆனால் யார் பாதிக்கப்படுவாங்க? மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இந்த நேரத்தில் அப்துல்லா இபின் உமர் ரதியல்லாஹு தலையிடுறாங்க. அப்துல்லா இபின் உமர் நான் தலையிட்டு ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுக்கு செய்தி அனுப்புறாங்க. அப்துல்லா இபின் உமர் யார்? இப்ப பையத்து செய்யாம ஒதுங்கி இருக்கிறவர், ரெண்டு பக்கத்துல இல்லை. செய்தி அனுப்புறாரு, மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி நிறைய வந்திக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்க இப்படி அடிச்சீங்கன்னு சொன்னால் ஹாஜிகள் என்ன செய்வாங்க, பாதிக்கப்படுவாங்க. பல பிரதேசங்களில் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் என்ன இல்லை, ஆட்சி செய்யப்படுகின்றவர்களாக இருந்தாலும் அவங்க பல பிரதேசங்களில் வந்திருக்கிறாங்க. அவர்கள் எல்லோரும் இதில் பாதிக்கப்படுவதற்கு என்னது வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இதை நிறுத்துமாறு ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் வேண்டுகோள் விடப்படுகிறது. அப்போ ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ன பதில் சொல்றாருன்னு சொன்னா, நான் இதற்கு நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறேன், இந்த வேலைக்கு என்னது நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் இவர், அதாவது இஸ்லாமிய, அவரோட பார்வையில் இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக கிளம்பி கௌபத்துல்லாவை தனக்கு ஒரு பாதுகாப்பா என்ன செஞ்சுக்கிறாரு, ஏற்படுத்திக்கிறார். இதனால நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிட்டு நிறுத்த சொல்றாரு. கல்லெறியர் என்ன செய்யறாரு, நிறுத்த சொல்றாரு. ஹஜ்ஜி முடிவு வரைக்கும் எரியப்படலை. ஹஜ்ஜி முடிவு வரைக்கும் எரியப்படலை. ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபை பற்றி சொல்லப்பட்ட அளவுக்கு அவர் கெட்டவராக வரலாற்றில் என்ன செய்யலை, விளங்கலை. அவருடைய நடவடிக்கையெல்லாம் நான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் உங்களுக்கு தலைப்படுத்தி நான் பேசினா உங்களுக்கு விளங்கும். அப்படி சொல்லப்பட்ட அளவுக்கு என்ன, ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் பற்றி ஒரு வார்த்தை சொல்லப்படும், அவர் மரணிக்காமல் உயிரோடு இருந்திருந்தார், ஒரு நோயில் மரணிச்சார், சைனாவை கைப்பற்றிட்டு தான் என்ன செஞ்சிருப்பாரு, மரணித்திருப்பாரு, எல்லைக்குள்ள நுழைஞ்சிட்டாரு. அந்த அளவுக்கு இஸ்லாமிய சமுதாயத்துடைய விஸ்தரிப்புக்கு ஒரு பெரும் காரணமாக இருந்த ஒரு மனிதன், பல விதத்தில் சேவைகள் செய்திருக்கிறார். ஆனால் அவர் ஃபித்னாவுடைய அந்த காலப்பகுதியில் எடுத்த நடவடிக்கை தான் கொஞ்சம் மோசமாக என்ன செஞ்சது இருந்தது, சாதாரணமாக எடுக்கல. அதனால அறிவிப்புகளில் பொய்கள் இருக்கலாம், பிழைகள் இருக்கலாம், சில உண்மைகள் அவருடைய நிர்பந்தமான காரணங்களாக இருக்கலாம். சொல்லப்பட்ட அளவுக்கு ஒரு கெட்டவராக என்ன செய்யலை, இருக்கவில்லை. ஆனால் இஸ்லாமிய அறிஞர்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, விமர்சித்த முறையில் தான் என்ன செய்யறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் பலர் இப்போ இன்றைக்கு இதை ஆய்வு செய்யக்கூடிய பல வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இதில் நிறைய பொய்களும் அது இது நுழைந்திருப்பதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெறியராக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும், இபுன் உமர் ரதியல்லாஹு அன்ஹு கவுலெல்லாம் கேட்டிருக்கா, தொடர்ந்து என்ன செஞ்சுருக்கணும், அடித்திருக்க வேண்டும். இந்த வார்த்தையை சொன்னே என்ன செஞ்சிட்டாரு, நிறுத்திட்டார், நிறுத்தப்பட்டது. ஹஜ்ஜி முடிஞ்ச உடனே அறிவித்தான் என்னது ஹஜ்ஜாஜ் பின் யூசுப், எல்லாரும் உடனே என்ன செய்யுங்க, ஹஜ்ஜி முடிஞ்சாச்சு, இனி மக்கள் என்ன செய்ய வேண்டாம், இருந்து கொண்டிருக்க வேண்டாம், இந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுங்கள். அப்துல்லா பின் சுபேருக்குரிய எதிரான யுத்தம் தொடரப்போகிறது. அந்த அப்துல்லா பின் சுபேருடைய எதிரான யுத்தம் தொடரப்போகுன்னு அறிவிச்சார். இப்போ அதுக்கு பின்னால் துல்ஹிஜ்ஜா மாதத்தை தொட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா முஹர்ரம், சஃபர், அதே போல் ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹர், ஜமாதுல் உலா, ஜமாதுல் ஆஹர், ஆறு மாதங்கள் தொடர்ந்து என்ன செய்யுது யுத்தம் நடக்கு, அதாவது முற்றுகை நீடிக்குது. ஆறு மாதங்கள் இந்த கொஞ்சம் படையோட மேலே இருந்து எரியப்படக்கூடிய சூழலில் ஒத்தரால் நின்று இவ்வளோ பெரிய படை எண்ணிக்கையோடு நின்று பிடிக்க முடியுதுன்னா அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு மிகப்பெரிய ஒரு வீரராக என்ன செய்தார் இருந்தார் என்பதற்கு பெரிய ஒரு ஆதாரம். அப்போ ஆறு மாதங்கள் தொடர்ந்து நின்று பிடிக்கிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் கடைசியில் என்ன நடக்குன்னா இந்த முற்றுகை கூட 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 ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் அறிவிக்கிறார். மற்றது இன்னொன்று சொல்ல போனால் உமையாக்கள் வந்து ஆட்சி ரீதியான அறிவு அவங்களுக்கு அனுபவ ரீதியாக என்ன செஞ்சுட்டு கிடைச்சிட்டு பெரும் நீண்ட காலம் ஆண்டவர்கள். முதலாவது அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்ன ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் என்ன செய்கிறார்ன்னு சொன்னால் மக்காவுக்குள்ள உணவு போகாமல் பொருளாதார தடை விதிக்கிறார் பிடிக்கிறதுக்காக வேண்டி. இதெல்லாத்தையும் நம்ம இது எப்படி பாத்திரப்படானா அனுதாபாலையோட பாத்திரப்பட, பாவம் பசியில் எப்படி கஷ்டப்படுவாங்க, இது நடக்கிற யுத்தம் விளங்கிட்டா யுத்தத்துக்குரிய வேலை தான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் என்ன செய்வார். அதனால உணவு போறத எல்லாம் தடை செஞ்சிட்டார், எங்களுக்கு வந்தாலும் உணவு தடை. அப்துல் மலிக் இப்னு மர்வான் என்ன செய்யறாரு, இவங்களுக்கு எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்கிறார், சிரியால இருந்து இவங்களுக்குரிய எல்லா உணவும் வந்து கொண்டிருக்கு, இவங்களுக்கு உணவு போதில்லை. அப்துல்லா பின் சுபைர் எந்த லெவலுக்கு ஆயிட்டாருன்னா தனது குதிரை ஒட்டகங்கள் எல்லாம் அறுத்து தன்னோடு இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு என்ன செய்யறாரு ஆளாகிறார். அப்படிப்பட்ட சிச்சுவேஷனை பார்த்துக்க எவ்வளோ கஷ்டம் உண்டு. இப்போ யார் நிற்பாங்க, அந்த போட்ட நிபந்தனையில் யாரும் நிற்க முடியாத லெவல் என்ன செய்து உண்டாகுது. இன்னொரு அறிவிப்பு செய்கிறார் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப், யாரெல்லாம் அப்துல்லா பின் சுபைருடைய அணியிலிருந்து விலகி இப்பொழுது எங்கள்கிட்ட சரண்டர் ஆகிறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்புன்றார், அவர்களுக்கு பாதுகாப்புன்ற அறிவிச்சிட்டார். பலகீனமான டைமில் இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சுன்னு வைங்க. இரண்டாவது சப்ஜெக்ட் முக்கியமாக இருந்தவர்கள் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அவர்களோட போய் சேர்ந்துடுறான், யாரோட ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபோட போய் சேர்ந்து விடுகிறார்கள். அப்ப எல்லா வகையிலையும் இன்னும் சொல்ல போனால் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. சில முக்கியமானவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, குறிப்பா உருவத்தி மூணு சுபேர் எல்லாம் வந்து இப்ப பாதுகாப்பு தரான்ற ஹஜ்ஜாஜ் மியூஸ் இப்பயாவது நீங்க என்ன செய்யுங்க, விட்டு விடுங்கள், போய் சேர்ந்துருங்க அப்படின்ற பக்கத்தில் உள்ளவங்களே பலகீனப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் ஒதுக்கிட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட வட்டம் தான் அவரோட இருக்குது. மனம் பெரிய சஞ்சலப்படுது. அந்த நேரத்தில் அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா தன் தாயை சந்திப்பதற்காக என்ன செய்யறாங்க, போறாங்க. தாயிட்ட போய் என்ன செய்யறாங்கன்னா பேசுறாங்க. எப்படி பேசுறாங்கன்னு சொன்னா, அந்த வார்த்தை அந்த சம்பவத்தை ஃபுல்லா நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு படிப்பினை, என்னோடு இருந்தவர்கள், என் குடும்பத்தர்கள், என் பிள்ளைகள் கூட என்னை ஏமாற்றி விட்டார்கள், எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. அங்க போய் என்ன செய்தார்கள், சேர்ந்து விட்டார்கள். ஃபலம் யபக மஈ இலல் யஸீர் இல்லல் யஸீர் மிம்மன் லைஸ இந்தஹு மின தஃப் அக்தர மின் சபரிசா. ஒரு கணப்பொழுதுதான் பொறுக்க முடிந்தவர்களை தவிர வேறு யாரும் என்னோடு இல்லை. யுத்தமன்றி நடந்தா ஒரு கொஞ்ச நேரம் பொறுப்பாங்க, அவ்வளவு பொறுமையை தவிர மிக நீண்ட நேரம் பொறுமை இருக்கக்கூடிய யாருமே என்னோட என்னது இல்லை. வல் கௌமு யுதுனனிமா அரத்து மின துன்யா ஃபமா ரயுக், நான் இந்த உலகத்துல என்ன வேணுமோ அதை அந்த சமுதாயம் எனக்கு தரத்துக்கு என்ன செய்யறாங்க, ரெடியாக இருக்கிறார்கள், நான் என்ன செய்ய அப்படின்ட்டு தாயிட்டு என்ன செய்யறாங்க, அஸ்மா பின் தபிபக்கிறதுல அவன்கிட்ட கேட்கிறாங்க. அவங்களுக்கு அப்ப 96 வயது கேட்கிறார்கள். ஃபகாலத், தாய் பதில் சொல்றான், அந்த வல்லாஹி யா புனை ஆலம் பி நஃப்ஸிக், நீங்க யாரு எப்படிப்பட்டவர்னு உனக்கு தெரியும், எல்லோரையும் விட உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும். இன் குன்த தஅலம் அன்னக அலல் ஹக் வ இலைஹி தது ஃபம்த் லஹு, நீ உண்மையில தான் இருந்தாய், அதற்காக வேண்டி தான் இந்த பிரச்சாரம் இந்த யுத்தம் எல்லாம் செய்தாய் என்றால் தொடர்ந்து அதில் என்ன செய்யுங்க இருங்க. ஃபக்கது குதில அலைஹி அஸ்ஹாபுக் வலா துமக்கின் மின் ரகபத்திக யதல அபு பிஹா கில்மானு பனி உமையா, உன்னோடு இருந்த தோழர்கள் எத்தனையோ பேர் அதற்காகத்தான் மரணித்திருக்கிறார்கள். உங்களுக்கு சூளை இந்த கொல்லப்பட்டாங்களே, நீங்க எந்த கொள்கையை சொன்னீங்களோ அதுக்காக வேண்டி சூராவுக்காக வேண்டி தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதனால் பனு உமையாக்களுடைய சிறுவர்கள் உங்களோட தலையில விளையாடுற அளவுக்கு என்ன செஞ்சிடவான இடம் கொடுக்க வேண்டாம். கொல்லப்பட்டா பொதுவாக யுத்தத்தில் என்ன இயல்பு, தலை எடுத்துருவாங்க. யுத்த இயல்பு என்னன்னு சொன்னா, தலை யாரு மெயினாக இருந்தாலும் அவரோட தலை என்ன செஞ்சிருவாங்க எடுத்து, அது யுத்தத்துடைய ஒரு இயல்பாக என்ன செய்யுது இருக்கிற கூடிய தன்மை. கடைசியில் என்ன நடக்கும், விளையாடுற லெவலுக்கு என்ன செய்யும் ஆகும். வைன் குன்த இன்னமா அரத்த துன்யா ஃபபி செல் அப்து அந்த், ஆனால் இவ்வளோ நாளும் செய்த யுத்தமும் பிரச்சனையும் போராட்டமும் உலகத்துக்காகத்தான் நீங்கள் செய்திருந்தால் நீ ஒரு கெட்ட அடியார், நீ ஒரு கெட்ட அடியார். அஹலக்த நஃப்ஸக் வ அஹலக்த மன் குதிலமா, உன்னை அழிச்சு உங்களோடு இருந்தவங்களே அழிச்சிட்டீங்க. இவ்வளோ நாளும் போராடினதால் கெட்ட உலக நோக்கத்துக்காக இருந்தால் உங்களை அழிச்சு உங்களோடு இருந்தவர்களையும் அழித்து விட்டீர்கள். வைன் குல்த, அல்லது நீ இப்படி சொல்லுவீங்களாக இருந்தா, தாய் வழங்கப்படுத்துறத பாருங்க, நீங்க இப்படி சொல்லுவீங்களாக இருந்தா, குன்து அலா ஹக்கின் ஃபலம்மா வஹன அஸ்ஹாபி தஃப், நான் உண்மையில தான் போராடினேன், என் தோழர்கள் எல்லாம் பலகீனப்பட்ட பொழுது நான் என்ன செஞ்சிட்டேன், பலகீனம் அடைந்து விட்டேன் அப்படின்னு நீங்க சொல்வார்கள் சொல்வீர்களாக இருந்தால், ஃபஹாதா லைஸ மின் ஃபிஅலில் அஹ்ரார் வலா அஹ்லித்தீன், இது மார்க்கம் உடையவர்களுடைய வார்த்தை கிடையாது. மார்க்கம் பேசுகிறவன் வார்த்தை இதல்ல, போன பிறகு நான் பலகீனமாகிட்டேன் என்பது மார்க்கம் பேசுகின்றவன் வார்த்தை கிடையாது. வக்கம் ஹுலூது கஃபி துன்யா, எவ்வளோ காலம் வாழ போறீங்க, மிஞ்சினா நீங்க போய் கட்டுப்பட்டீங்கன்னா எவ்வளோ காலம் வாழ போறீங்கன்னு கேட்டா, வல் கத்லு அஹ்சன், சாவதில் மிகவும் நல்லதுன்னாங்க. இதுக்கு பிறகு நீங்க எவ்வளோ காலம் வாழ போறீங்க, 3 வருஷம் 4 வருஷம் வாழுவீங்க, அதை விட நீங்கள் மரணிப்பது சிற 90 வயதுல இவ்வளவு பெரிய ஆழமான பதிவை அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா சொல்ல முடிகிறனா தன் மகனுக்கு வேற யாருக்கும் இல்லை சொல்றாங்க. ஃபதனா இப்னு ஸுபைர் ஃபகப்பல ரஸஹா, உறுதி குலைந்த நிலையில வந்தாங்க, எல்லாரும் ஓடிய பின்னால உறுதி குலைந்த நிலையில வந்தாங்க. இந்த வார்த்தை தாய் சொன்ன பின்னால கிட்ட போய் நெத்தியில முத்தமிட்டார்கள். மகன் என்ன செய்யறார், அப்துல்லா நெத்தியில முத்தமிட்டு சொன்னார்கள், வகால் ஹாதா வல்லாஹி ரஈ, தாயே இதுதான் எனது நிலைப்பாடு, இதுதான் எனது நிலைப்பாடு, வல்லதி கும் துபிஹி தாயன் இலா யௌமி, இன்றைய நாள் வரைக்கும் நான் இதைத்தான் என்ன செய்தேன், இதற்குத்தான் நான் அழைத்துக் கொண்டிருந்தேன். மாரக்கன் து இல துன்யா, இந்த உலகத்திற்காக நான் என்ன செய்யல, எதையும் செய்யவில்லை. வலா அஹ்பப்துல் ஹயாத் ஃபிஹா, இங்கே வாழணும் என்ற எந்த ஆசையும் எனக்கு கிடையாது. வமா தஆனி இலல் குருஜ் இல்லல் கதபில் இல்லான் துஸ்தஹல்ல ஹுரும், அல்லாஹ்வுடைய புனிதங்கள் அனுமதி அதாவது ஹலாலாக்கப்படுகிறதே என்கின்ற எண்ணத்தை தவிர வேற எந்த நோக்கத்திற்காகவும் நான் எதிராக என்ன செய்யல, நான் கிளம்பவில்லை. வலக்கின் அஹ்பப்து அன் அஅலம ரஅயக், நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன், நீங்க என்ன இப்ப முடிவில் இருக்கிறீங்கன்னு தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டேன். எனது தெளிவோடு இன்னும் தெளிவை நீங்க என்ன செஞ்சீங்க, தந்தீர்கள். ஃபந்துரியா உம்மா ஃபின்னி மக்தூலும் மின் யௌமி ஹாதா, தாயே நான் இப்ப கொல்லப்பட போகிறேன், நான் கொல்லப்பட போகின்ற பயணத்திலே என்ன செய்கிறேன், நான் இருக்கிறேன். ஃபலா யஷ்தத் ஹுஸ்னுக் வசல்லிமில் அம்ரலில்லா, உங்களோட கவலை அதிகரிக்க கூடாது, பொறுப்பெல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யுங்கள், ஒதுக்கி அதை கொடுத்து விடுங்கள். ஃபஇன் இப்னக் லம் யதஅம்மத முன்கரன் வலா அமலம் பிஃபாஹிஷா வலம் யஜ்ரி ஃபி ஹுக்மில்லாஹி, அதா வலம் யஜுர் ஃபி ஹுக்மில்லாஹி, அதா ஃபஇன் இப்னக் லம் யதஅம்மத முன்கரா, எந்த ஒரு பாவத்தையும் வேண்டுமென்று உன் மகன் செய்தது கிடையாது, மானக்கேடான எந்த வேலையும் அவர் செய்தது கிடையாது, அல்லாஹுடைய தீர்ப்பில் எப்பொழுதும் அநியாயம் அளித்தது கிடையாது, வலம் யஹ்திர் ஃபி அமான், எந்த ஒரு நம்பிக்கைக்கும் மோசடி செய்தது கிடையாது, வலம் யதஅம்மத் துல்ம முஸ்லிமின் வலா முஆஹத், யார் ஒப்பந்தம் பண்ணி இருக்கிறாரோ, யார் முஸ்லீமாக இருக்கிறாரோ, இவர்கள் யாருக்கும் அநியாயம் செய்து மோசடி செய்தது கிடையாது. வலம் யபுலுக்னி துல்முன் அன் உம்மாலி ஃபரதீது பிஹி பல் அன்கர்துஹு, என்னோடு இருப்பவர்கள் யாராவது அநியாயம் செய்ததாக எந்த செய்தி கேள்விப்பட்டாலும் ஒரு நாள் நான் மௌனித்தது கிடையாது, அதை நான் மறுத்திருக்கிறேன். வலம் யகுன் ஷையுன் ஆஸர் இந்தி மின்ரிலா ரப்பி, என் இறைவனுடைய திருப்தியை தவிர எனக்கு மிகவும் விருப்பமான எதுவும் என்னிடத்தில் இருந்தது கிடையாது. அல்லாஹும்ம இன்னி லா அகூலு ஹாதா தஸ்கியத்தன் மின்னி லினஃப்ஸி அன்த அலமு பி வலாக்கின் அகூலு தஸ்கியத்தன் லி உம்மி லிதஸ்லூ அன்னி, யா அல்லாஹ் இதை நான் என்னை தூய்மைப்படுத்த சொல்லவில்லை, என் தாயுடைய மன ஆறுதலுக்காகவே நான் என்ன செய்தேன், இவை எல்லாவற்றையும் சொன்னேன் என்று சொல்லிவிட்டு அவர் போறார். ஃபகாலத் உம்மா, அப்ப தாய் சொல்றா, இன்னி லஅர்ஜு மின் அல்லாஹி அய் யகூன அஸாஇ ஃபீக ஹஸனன் இன் தக்கத்தம்தனி, எனக்கு முன்னால் நீ மரணித்தால், மகனே நீ மரணித்தால் எனது ஆறுதல் சிறந்ததாக இருக்கட்டும் என்று நான் அல்லாஹ்விடத்திலே என்ன செய்கிறேன், பிரார்த்திக்கிறேன். வ இன் தக்கத்தம் துக்க ஃபஃபி நஃப்சி, அதாவது உங்களுக்கு முன்னால நான் மரணித்து விட்டால், உஹ்ருஜ் ஹத்தா அந்துர இலா மா யஸீரு அம்ருக், அஹ்ருஜ் அதாவது வெளியே போங்க, நான் பார்க்கிறேன் எங்களுடைய முடிவு எங்க போகுதுன்னு என்ன செய்கிறேன், நான் பார்க்கிறேன். ஃபஃபி நஃப்சி என்று சொன்னது, அதை வந்து நான் எனக்கு முன்னால நான் மரணித்தா, உங்களுக்கு முன்னால நான் மரணித்தால் சப்ஜெக்ட் வேற, எனக்கு முன்னால நீங்க மரணிச்சீங்கன்னு சொன்னால் நான் என்ன பொறுமையாக இருக்கிறேன், எனது ஆறுதல் சிறந்ததாக இருக்கட்டும் என்ன செய்யறேன், இறைவனிடத்திலே பிரார்த்திக்கிறேன், பார்ப்போம் எந்த முடிவு நடக்கும் போங்க என்று சொல்லி என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. கால ஜஸாக்கில்லாஹ் யா உம்ம கைரன் ஃபலா தத்இதுஆ அலி கபுல் வபஅத், எப்பொழுதும் துஆவை விட்டு விட வேண்டாம், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலி தரட்டும், எப்பொழுதும் பிரார்த்தனையை விட்டு விட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. தாய் பதில் சொல்ற, ஃபகாலத் லா அதஹு அபதன் ஃபமன் குதில அலா பாத்திலின் ஃபகத் குதில்த அலா ஹக், ஒரு நாளும் நான் பிரார்த்தனையை விடவே மாட்டேன், நீங்கள் உண்மைக்காகவே கொல்லப்படுவீர்கள், நீங்கள் உண்மைக்காகவே கொல்லப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தாய் ஒரு துவா கேட்டா, அது ஒரு மகனை வாழ்க்கையில கண்டதனால கேட்டவது, அல்லாஹும் இர்ஹம் தூல தாலிக் அல் கியாம் ஃபில் லைலி தவீல் வ தாலிக் அன் நஹீப வ தம ஃபி ஹவாஜில் அல் மதீனத்தி வ மக்கா வ பர்ரஹு பி அபீஹி வ பி வ பர்ரஹு பி அபீஹி வ பி, அல்லாஹும் கத் ஸல்லம்துஹு லி அம்ரிக ஃபி வ ரதீது பிமா கதைத் ஃப அதிப்னி ஃபி அப்தில்லாஹ் தவாப ஸாபிரீன் அஷ் ஷாகிரீன், யா அல்லாஹ் நீண்ட நேரமாக இரவில் இவரது தொழுகை உனக்காக தொழுதார், அதற்காக இரக்கம் காட்டுவாயாக, அதே போன்று மக்காவிலும் மதீனாவிலும் பகல் உச்சிகட்ட அந்த வெயிலில் உச்சகட்ட வெயிலெல்லாம் உனக்காக பொறுமையாக இருந்தார், தன் தாய்க்கும் தந்தைக்கும் மிகவும் நன்றியுள்ள பிள்ளையாக அவர் என்ன செய்தார் இருந்தார், அவைகளுக்காக அந்த பிள்ளைக்கு நீ இரக்கம் காட்டுவாயாக என்று தாய் என்ன செய்யறாங்க, துவா கேட்கிறாங்க. தாயுடைய கையை எடுத்தாங்க முத்தமிடுவதற்காக, மகன் எடுத்தோடனே கையெடுத்துட்டாங்க தாய், இது வதா, நீ திரும்பி வரமாட்டாய் என்று சொல்லக்கூடிய முத்தம், திரும்பி வரமாட்டாய் என்று சொல்லக்கூடிய முத்தம் என்று சொன்னாங்க. மகன் சொன்னாரு, இது திரும்பி வரமாட்டேன் என்று சொல்லக்கூடிய முத்தம் தான், வதா இது கடைசி தான் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, தாயை பார்த்து சொன்னாங்க, சொல்லிவிட்டு முஆனக்கா செய்தார்கள். அதற்கு பின்னால் அந்த இடத்த விட்டு தாய் என்ன செய்யறா, அந்த ஆயுதத்தை எல்லாம் சரிப்படுத்தி அந்த கவசத்தை எல்லாம் சரிப்படுத்தி மகனை என்ன செய்யறாங்க, அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பி வைத்த நேரத்தில் அன்புள்ள சகோதரர்களே, போற நேரத்தில் தாய் ஒரு வார்த்தை சொன்னான், அதாவது தஸ்பிர் வல்லாஹி இன்ஷா அல்லாஹ், நிச்சயமாக நீங்கள் பொறுமையாக இருப்பீர்கள். அபூக்கு அபூபக்கர், உங்கள் தந்தை அபூபக்கர், அஸ்மா ரதியல்லாஹுட தந்தை தானே, உங்கள் தந்தை அபூபக்கர், வ ஸுபைர், வ உம்முக்கு சஃபியா பின்து அப்துல் முத்தலிப் அப்படின்றாங்க. உங்கள் உம்மா யாரு, சஃபியா பின்து அப்துல் முத்தலிப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மாமி, அப்ப எல்லா ஸுபைர் பின் அவ்வாமுடைய மனைவி, இதெல்லாம் சொல்லி அனுப்புறாங்க. இப்ப போன பின்னால ஹஜூன் அல்லது ஹுஜூன் என்ற அந்த இடத்துல வச்சு என்ன செய்தேன்னு சொன்னால், எதிர்கொள்வதற்காக யுத்தம், நேரடி யுத்தம் நடக்குது. யுத்தம் நடக்கிற நேரத்தில் சிமெந்து கல் இருக்கு, சிமெந்த் கல், அதுல அந்த யுத்தம் நடக்கிறது ஒரு பகுதி வந்து அப்துல்லா இப்னு சுபைருடைய முகத்துல வந்து படுது, வேகமா அடிச்சது மஞ்சனிக்கல, அடிச்சது வந்து முகத்துல பட்டோடனே ரத்தம் என்ன செய்யுது ஓடுது. அந்த நேரத்தில் பொதுவாக யுத்த காலத்தில் என்ன செய்வான்னு சொன்னா வீரத்தை உண்டாக்கி கொள்வதற்காக கவிதைகள் என்ன செய்வாங்க படிப்பாங்க, குர்ஆன் வசனங்கள் ஓதுவார்கள், இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லுவாங்க. அப்ப நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்றார் அப்துல்லா இப்னு சுபைர், ஃபலஸ்னா அலல் அகாபி துதுமா கலூமுனா வலாக்கின் அலா அக்தாமினா தக்துருத்திமா, எப்பொழுதும் எங்கள் பின்னால் இரத்தம் வழிந்தது கிடையாது, எங்களை பின்னால இரத்தம் வழிந்தது கிடையாது, விழுகின்ற சொட்டுக்கள் எல்லாம் என் பாதங்களில் தான் விழும்னு சொன்னார். அப்படின்னா என்ன, புறமுதுகு காட்டியெல்லாம் என்ன செய்யாது எங்கள்டேந்து ரத்தம் வழியாது, ஏன்னா புறமுதுகு காட்டி ஆறு நேரத்தில் ரத்தம் என்ன செய்யாது பாதத்தில் வந்து உழாது. இந்த வார்த்தையை அவர் சொன்னார். ஆனால் கடுமையாக யுத்தம் நடக்கிறது. அப்படி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு யுத்தத்தில் என்ன செய்ய கொல்லப்படுறாங்க, ஜுமாத் அல் ஆஹிரா, ஜுமாதா தானிய சொல்லுவாங்களே அதுல, அதாவது அந்த நாள் அதுல வருது எப்படி என்று சொன்னால், அவர் கொல்லப்பட்டனால் பதினேழாவது நாள் என்ன செய்யறாரு ஜுமாத் அல் ஆஹிரா கொல்லப்படுறாரு. அப்படின்னா எத்தனை, 73வது வருடம் ஏன் துல்ஹிஜ்ஜா அந்த மாத் அந்த 72 ஹஜ்ஜி அப்புறம் முஹர்ரம் சஃபர் ரபியுல் அவல் ரபியுல் ஆஹிர் ஜுமாதுல் உலா ஜுமாதுல் ஆஹிரா, இதுல என்ன செய்யறாரு அவர் கொல்லப்படுகிறார். அப்படின்னா கிட்டத்தட்ட அதாவது 73 வயதுல அவர் என்ன செய்யறாரு, 73வது வயதுல காட்டின உறுதி தான் அது, 73வது வயதுல காட்டின உறுதி, தாய்க்கு 90 வயசு மகனுக்கு 73 வயது காட்டிய உறுதி. அவர் அந்த இடத்துல என்ன செய்யறாரு கொல்லப்பட்டார். அன்புள்ள சகோதரர்களே, கொல்லப்பட்ட பின்னால அவருடைய அதாவது ஜனாசாவை ஹஜ்ஜாஜு யூசு நடந்து கொண்ட முறை மிக மோசமான முறை. என்ன செய்யறாரா, எடுத்து அக்கபத்துல் மதீனா, மதீனால மக்கா டு மதீனாவுக்கு போற ரூட், அந்த ரூட்ல மலைக்கு பக்கத்துல அதாவது ஈச்சமரம் தண்டிருக்குதே அதுல சிலுவையில் அரைஞ்சார் அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே, அதுல அரைந்தார். அவருடைய தலையை மட்டும் விட்டு தலைப்படி குடியிற வாக்கு விட்டு சிலுவையில் என்ன செஞ்சாரு அப்துல்லா இப்னு சுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களே அரைந்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு மக்கள் எல்லாம் அந்த பக்கத்தால போறாங்க. அப்படி ஏன் செய்வாங்கன்னு சொன்னா யாருக்கு இதான் கதி, எல்லோருக்கும் இதான் கதி என்பதற்காக செய்வார்கள். அப்போ பலர் என்ன செய்யறாங்க அந்த பக்கத்தால போறாங்க, போட்டிருக்கீங்களா அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பக்கத்தால் என்ன செய்தார்கள் போனார்கள். இது சஹி முஸ்லீம்ல பார்க்கலாம், 2545 பக்கம். அவரை பார்க்கறதுக்கு போறாங்க. அந்த இப்போ செய்தி அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹு போயிட்டு கொல்லப்பட்டார் மகன் சொல்லி இவர் போறாரு. போன நேரத்தில் அந்த சரியாக அவர் எங்க அதாவது சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாரோ அந்த இடத்துல நிற்கிறார். நின்று சொல்றாரு, அஸ்ஸலாமு அலைக்க அபா ஹுபைப், அஸ்ஸலாமு அலைக்க அபா ஹுபைப், அஸ்ஸலாமு அலைக்க அபா ஹுபைப், மூத்த மகன் ஹுபைப். அந்த புனை பேர் சொல்லி, அபு ஹுபைபே அல்லாஹ்வுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாவதாக, அல்லாஹ்வுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாவதாக, அல்லாஹ்வுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாவதாக என்று மூன்று முறை சொல்றாரு. சொல்லிட்டு அம்மா வல்லாஹி லக்கது குந்து அன்ஹாக அன்ஹாதா, எத்தனையோ முறை உங்களை நான் தடுத்தேன், எத்தனையோ முறை இந்த மாதிரி யுத்தம் செய்ய வேண்டாம், இந்த மாதிரி மோசமானவர்களோடு பிரச்சனை படுத்த வேண்டாம், எங்களோட ஹக்கு எது உண்மை நம்ம தெரிஞ்சாலும் முஸ்லிம்களுடைய இரத்தம் கொட்டப்படுகின்ற மாதிரியான இந்த ஃபித்னாக்குள்ள என்ன செய்ய வேண்டாம், நுழைய வேண்டாம் என்று உங்களை நான் பலமுறை என்ன செய்தேன் தடுத்தேன். ஆனால் அப்துல்லா இப்னு சுபைருடைய பக்கம் சரி கண்டு கொண்டிருந்தார் அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அன்ஹு சேரல, ஆனால் இவர் பக்கம் ஹக்கு இருக்கிறது என்பது அவருடைய கருத்து. சிலர் சொல்வார்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க, அந்த வாதமே தவறானது, இவர் பக்கம் தான் ஹக்கு இருக்கிறது கருத்து. ஆனால் இதை நம்ம தவிர்ப்போம் என்பதுதான் யாரு அப்துல்லா இப்னு உமரோட கருத்தாக இருந்தது. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, அம்மா வல்லாஹி லக்கது குந்து அன்ஹாக அன்ஹாதா, இதை பலமுறை நான் தடுத்தேன், அம்மா வல்லாஹி லக்கது குந்து அன்ஹாக அன்ஹாதா, எத்தனையோ முறை உங்களுக்கு நான் தடுத்தேன், எத்தனையோ முறை தடுத்தேன், அதை மூன்று முறை என்ன செய்யறாரு சொல்றாரு. சொல்லிவிட்டு சொல்றாரு, அம்மா வல்லாஹி அல்லாவின் மீது ஆணையாக, இன் குந்த மா அலிம்து சவ்வாமன் கவ்வாமன் வசூலன் லிர்ரஹீம், நான் உங்களை அறிந்ததெல்லாம் நீண்ட நேரம் தொழக்கூடியவராகத்தான், மிக நீண்ட காலம் நோன்பு பிடிக்கக்கூடியவராகத்தான், இரத்த உறவுகளை எல்லாம் மிகவும் சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு பிள்ளையாகத்தான் நான் உங்களை கண்டிருக்கிறேன், மோசமானவராக நான் உங்களை எப்பொழுதுமே என்ன செய்ததில்லை கண்டது கிடையாது, இரவிலே நின்று வணங்கக்கூடியவராக, குடும்ப உறவுகளை சேர்ந்து நடக்கக்கூடியவராக, நோன்பு தொடர்ந்து பிடிக்கக்கூடிய ஒரு மனிதனாகவே நான் உங்களை கண்டிருக்கிறேன். ஒரு வார்த்தை சொன்னார் அதுக்கு போய், அம்மா வல்லாஹி ல உம்மத்துன் அன்த அஷர்ருஹா ல உம்மத்துன் ஹைர், நீங்கள் ஒரு சமுதாயத்திலே இருந்தால் அதில் நீங்க மிக கெட்டவராக இருந்தாலும் நீங்கள் இருப்பதால் அந்த சமுதாயம் சிறந்த சமுதாயம் என்று சொன்னார். நீங்கள் ஒரு சமுதாயத்தில் இருந்து மிக கெட்ட மனிதராக அந்த சமுதாயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படி இருந்தாலும் நீங்கள் இருப்பதால் அந்த சமுதாயம் நிச்சயமாக ஒரு சிறந்த சமுதாயமாகவே என்ன செய்யும் இருக்கும். அப்படின்றால் நீங்கள் இருக்கக்கூடிய சமுதாயம் எப்படி கெட்ட சமுதாயமாக இருக்க முடியும்? நீங்கள் இருக்கக்கூடிய சமுதாயம் ஒரு மிக சிறந்த சமுதாயம். அதில் நீங்கள் மிக கெட்டவராக இருந்தாலும் சரி, அப்படின்னா என்ன சொல்ல வராரு? அவ்வளவு சிறந்த ஒரு மனிதர் நீங்கள், அவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனிதர் நீங்கள். நீங்கள் கெட்ட மனிதராக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமே சிறந்த சமுதாயம் தான். அப்படி என்ற வார்த்தை என்ன செய்தார் சொன்னார், சும்மா நஃபத அப்துல்லா இப்னு உமர். அந்த இடத்த விட்டு என்ன செஞ்சார் அப்துல்லா இப்னு உமர்? நகர்ந்தார், போயிட்டார். அப்துல்லா இப்னு உமர் அதில் அப்படி பேசின பேச்சு இதே மக்கள்கிட்ட போய் என்ன செய்யும், ஆள் மனதில் பதி எல்லா மக்களும் பார்க்குறாங்க. உடனே ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுக்கு இந்த செய்தி போகுது, அப்துல்லா இப்னு உமர் ரதி அல்லாஹு இப்படி பேசினார்கள் என்ற செய்தி போகுது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் உடனே என்ன செய்கிறாருண்டா, ஆள் அனுப்புறாரு, அவரை சிலுவையிலிருந்து இறக்க சொல்கிறாங்க. யாரே? அப்துல்லா இப்னு ஜுபேரை சிலுவையிலிருந்து இறக்கினான். இறக்கி அடுத்தது மோசமான வேலை தான் செஞ்சான். இதை இறக்கிதான் மக்களுக்கு முன்னுக்கால. ஆனால் பழைய காலத்தில் இருந்த மூன்று நாலு கபர்கள் இருக்குது, யூதர்கள்ட கபர்கள் அறியப்பட்ட இடம் இருக்குமே, அங்கே தான் அடக்கினான். அங்கே கொண்டு போய் என்ன செஞ்சார், அடக்க சொன்னார். அதாவது யூதர்களுடைய கபர் என்று அறியப்பட்ட ஒரு நாலஞ்சு கபர், மக்பராலாம் இருக்கலை, ஆனால் அப்படி அறியப்பட்ட ஒரு என்ன குபூரில் யஹூதன்னே சொல்லி முஸ்லீமில் ஹதீஸ் வருது. அந்த இடத்துல வந்து என்ன செஞ்சார், அந்த இடத்துல போட சொன்னார், வீச சொன்னார், அடக்கலை, எரிய சொன்னார். அப்படி போட்டுட்டு என்னது வர சொன்னார்ன்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், சஹி முஸ்லீமில் பார்க்குறோம். இப்போ அவருடைய பார்வையெல்லாம் இவர் இஸ்லாத்துக்கு எதிராக கிளம்பினார், அதான் ஆட்சிக்கு எதிராக கிளம்பினார், என்ன அநியாயம் செய்யலாம் என்ற அடிப்படையில் என்ன செய்யார், இப்படி செய்தார்ன்றதை பார்க்குறோம். அதுக்கு அடுத்த பின்னால் இது நடந்தது பின்னால், அதாவது அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட செய்தி அனுப்புகிறார். யார்? ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப். ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் செய்தி அனுப்புகிறாங்க, வருமாறு சொல்கிறார். அஸ்மாவை, அஸ்மா பின் தபி பக்கரை ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய அந்த அதாவது காரியாலயத்துக்கு அல்லது மாளிகைக்கு வருமாறு என்ன செய்கிறாரு சொல்கிறாங்க, போகிறாங்க. அஸ்மா பின் தபி பக்கர் என்ன செஞ்சுட்டாங்க, நான் வரமாட்டேன்ட்டான், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. செய்தி மறுபடியும் அனுப்புகிறார் எப்படி என்று சொன்னால், வல்லாஹி லா ஆதீக ஹத்தா தபஅஸை, அதாவது இழுத்துட்டு போகிறதுக்கு ஆள் அனுப்பு, நான் அப்போ வருகிறேன் என்று சொன்னான். இல்லாட்டி என்ன செய்ய மாட்டேன், நான் வரமாட்டேன் என்று சொல்லி அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா என்ன செய்தா பதில் சொன்னார்கள் உடனேயே. ஆனால் அவர் செய்ய மாட்டார், ஹஜ்ஜாஜ் யூசுஃப் ஒரு நாள் செய்யல. காரணம் வந்து செஞ்சால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, என்ன செய்யும் அது மாறும். உடனே ஃபகால அருணி சிப்தைய அகதன அலை, வேலைக்காரர் சொல்கிறார் செருப்பை வைங்கன்றான், செருப்பை போட்டார். சும்மன் தலக்கைய தவத வேகமாக என்ன செய்கிறார், அஸ்மா ரதியல்லாஹு வீட்டுக்கு போகிறான். வேகமாக அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டுக்கு நுழைஞ்சாங்க. கால கைஃபர ஐத்தினி சனஅது பி அதுவில்லா, அல்லாஹ்வுடைய எதிரிக்கு என்ன செஞ்சேன் பாத்தீங்களான்னு கேட்டார். மகனை பத்தி அல்லாஹ்வுடைய எதிரிக்கு என்ன நடந்தது, நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, கேள்விப்பட்டுச்சா அப்படின்னு ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் கேட்கிறான். கால தர ஐதுக அஃப்சத்த அலைஹி துன்யா வ அஃப்சத அலைக ஆகிரத்துக்கு, பார்த்தேன் அவருடைய உலகத்தை நீ அழிச்சிட்டாயே, உண்ட ஆகிரத்தை அவர் அழிச்சிட்டார். அவருடைய உலகத்தை, உலக வாழ்க்கையை நீ அழிச்சிட்டாய், உனது ஆகிரத்தை அவர் என்ன செஞ்சிட்டாரு, அழித்து விட்டார். அதை நான் பார்த்தேன் சொல்றான், அதை நான் பார்த்தேன் அப்படி என்று சொல்றான். பலகனி அன்னக்க தகூலி யப்ன தாத்தின் நிதாக்கைன், இரண்டு பட்டியுடைய பெண்ணே, இரண்டு பட்டியுடைய பெண்ணின் மகனே, அந்த நிதாக் இருக்குதே கிழிச்சு கொடுத்தாங்களே, அப்படி நீ சொல்லுவதாக நான் கேட்டேன், அப்படி அவரை குறை சொல்வதாக நான் கேட்டேன். யப்ன தாத்தின் நிதாக்கைன், இரண்டு பட்டியுடைய பெண்ணின் மகனே என்று சொல்லி நீ குறை சொல்வதாக நான் கேட்டேன். வல்லாஹி அனதாத்து நிதாக்கை, நான் தான் அந்த ரெண்டு பட்டியுடைய பெண், நான் தான் அந்த ரெண்டு பட்டியுடைய பெண். அம்மா அஹதுஹுமா ஃபகுன்து அர்ஃபஉ பிஹி தஆம ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதில் ஒன்று நபி அவர்களுடைய உணவு கட்ட நான் உபயோகித்தேன். வ தஆம அபிபக்ர மின தவாப், அதே போன்று அபூபக்கர் அவருடைய உணவை நான் உயர்த்துவதற்காக அதை என்ன செய்தேன், நான் உபயோகித்தேன். அம்மல் ஆகர் ஃபனி தாக்குல் மர்அ அல்லதி லா தஸ்தக்னி அன், எல்லா பெண்களும் கெட்டக்கூடியது அடுத்த பட்டி, அதுல உண்டு, இது உண்டு, எல்லா பெண்களும் என்ன செய்வாங்க அதை வைத்திருப்பார்கள். அவருடைய பெண் தான் நான், அது நான் என்று சொல்லி என்ன, அந்த பெண் தான் நான் என்று சொல்றாங்க, சொல்லிட்டு சொல்றாங்க. அம்மா இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்ததனா, ஆனால் உனக்கு ஒன்று சொல்றேன் கேட்டுக்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், அன்ன ஃபீ தகீஃபின் கذாபன் வ முபீரா, தகீஃப் கோத்திரத்தில் ஒரு பொய்யரும் ஒரு கொலைகாரனும் உருவாகுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அம்மல் கذா ஃபரைனா, பொய்யரை நாங்கள் பார்த்து விட்டோம். முக்தார் இப்னு அபி உபைத தகஃபி, பொய்யர் வகி வருதெல்லாம் சொன்னார். அவர் கொல்லப்பட்டார் ஹிஜ்ரி 67 ஆண்டு. அபு முக்தார் இப்னு அபி உபைத தகஃபி பார்த்து விட்டோம். வ அம்மல் முபீர், கொலைகாரன் ஒன்று உருவாகுவான் ரசூலுல்லாஹி தகீஃப் கோத்திரத்தில் சொன்னாங்க. ஃபலா இஹாலுக இல்லா ஐயா, நீதான் அவரென்று நான் நினைக்கிறேன், நீதான் அவரென்று நான் நினைக்கிறேன். அந்த வார்த்தையை சொல்றான். இப்போ ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய முறைமையில் அடிப்படையில் அவர் என்ன செஞ்சிருக்கணும், பெரும் பிரச்சனை நடந்திருக்கும். ஆனா ஃபகாம அன்ஹா வலம் யுராஜிஹா, எழுமினார், எதுவும் பேசல போயிட்டார். ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் எந்த பதிலும் சொல்லலை. அந்த இடத்துல என்ன செஞ்சிட்டாரு, போய்விட்டார் என்ற செய்தியை என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபை தான் இது சொல்லப்படுகிறது அப்படின்னு பல அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, அதுல சொல்றாங்க. அல்லாஹ் மிக அறிந்தவன். இன்னும் சில அறிஞர்கள் அதை மறுத்து என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த பிரச்சனை அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா கொடுத்த உற்சாகம், அதுக்கு பின்னால் அவங்க சொன்ன பதில் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதற்கு பின்னால் இன்னொரு முறை அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா இந்த ஜனாசாவுக்காக வந்திருக்க வேண்டும், மகன் எடுப்பதற்காக என்ன செய்யணும், வந்திருக்கணும். ஏன்னா மகன் எடுக்கிற சொல்றாங்க, எடுத்து அதுக்கு பின்னால அவரை குளிப்பாட்டி சிதைஞ்சிரிஞ்சு உடலாம், குளிப்பாட்டி அவருக்கு தொழுவித்து என்ன செய்தார்கள், அடக்கினார்கள். முஸ்லிம்களை கபல என்ன செஞ்சாங்க, அடக்கினாங்க. அந்த நேரத்தில் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் மறுபடியும் அஸ்மா ரதியல்லாஹு என்ன செய்யறாங்க, கிராஸ் பண்றாங்க. ஒரு இடத்துல வச்சு கிராஸ் பண்ணி என்ன செய்யறாங்க, பேசுறாங்க. அதே மாதிரி கேட்கிறான், அல்லாஹ்வுடைய எதிரிக்கு எப்படி நடந்த என்ன மாதிரி என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் காலத் ரப்பமா உதீல் அல் பாத்தில் அல் அல் ஹக் வ இன்னக பைன ஃபரஷஹா வல் ஜிய ஃபகால இன்ன பினக உல்ஹைத ஃபி ஹாதல் பைத். அவ மகனுக்குரிய காரணங்கள்லாம் சொன்ன பின்னால் அவர் பதில் சொல்றாரு, உங்களுடைய மகன் இந்த கௌபத்துல்லாவில் இறை நிராகரிப்பு செய்தார். கௌபத்துல்லாவுக்குரிய அத்தனை ஃபித்னாவுக்கு அவர் தான் என்ன செஞ்சாரு, காரணமாக இருந்தாரு. அதனால தான் இந்த இடத்துல என்ன செஞ்சு நம்ம தண்டனை கொடுத்தோம் குர்ஆன் வசனத்தை ஓதிக்கறான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப். எப்படி, வமை யுரிது ஃபீஹி பி இல்ஹாதின் பி துல்மின் நுஸிக்ஹு பின் அதாபின் அலீம். அதாவது அநியாயமாக இந்த கௌபாவிலே யார் இறை நிராகரிப்புக்கான வழிகளை ஏற்படுத்துகிறாரோ அவருக்கு நாம் கடுமையான தண்டனை என்ன செய்வோம், கொடுப்போம். அதான் நான் என்ன செஞ்சேன், இப்படி செய்தேன். ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் பதில் சொல்றாரு, வக்கத் அதாக்கஹுல்லாஹு தாலிகல் அதாபல் அலீம், அல்லாஹ் தான் இந்த தண்டனை என்ன செஞ்சா கொடுத்தான். காலத் கதப்த, பொய் சொல்றான்னு சொன்னான், நீ வந்து பொய் சொல்றான் ஒரு வார்த்தை சொன்னான். கான அவ்வல மௌலூதின் உலித ஃபில் இஸ்லாமி பில் மதீனா, மதீனாவிலே பிறந்த இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தையவர். வசூர் ரபிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் சந்தோஷப்பட்ட குழந்தை அது. வஹன்னகஹு பியதிஹி வகப்பர அல் முஸ்லிமூன யௌம இதின் ஹத்தர் தஜ்ஜதில் மதீனா ஃபர்ஹம் பிஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார், தஹ்னீக் பண்ணினார்கள், ஈத்தம்பழ சுவை அவருடைய தொண்டையிலே வைத்தார்கள். முஸ்லிம்கள் சந்தோஷப்பட்டு மதீனா திணறுகின்ற அளவில் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொன்ன குழந்தை அது. சொல்லிட்டு சொல்றாங்க, வக்கத் ஃபரஹ்த அன்த வஸ்ஹாபுக பிமக்தலிஹி, அவர் கொல்லப்பட்டதை இட்டு நீரும் உன் தோழர்களும் சந்தோஷப்படுகிறாய். ஃபமன் கான ஃபரிஹ யௌம இதின் கைரும் மின்க வமன் அஸ்ஹாபிக, அவருடைய பிறப்பால் சந்தோஷப்பட்டவர்கள் இறப்பால் சந்தோஷப்பட்ட உங்களை விட மிக சிறந்தவர்கள் சொன்னார். அவரது பிறப்பால் சந்தோஷப்பட்டவர்கள் யார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களும் அவருடைய இறப்பால் சந்தோஷப்பட்ட உங்களை விட மிக சிறந்தவர் என்று என்ன செய்றாங்க, அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொன்னார்கள். சொல்லிட்டு சொன்னாரு, வகானம் அதாலிக பர்ரம் பி வாலிதைஹி பில் வாலிதைனி சவ்வாமன் கவ்வாமன் பி கிதாபில்லாஹி முஅல்லிமன் ஹுருமில்லா. அதாவது தன் தாயோடு என்ன செய்தார்கள், அதாவது மிக சிறந்தவராக நன்மை செய்யக்கூடியவராக ஒரு மனிதராக அவர் இருந்தார், தொழக்கூடியவராக இருந்தார், நோன்பு பிடிக்கக்கூடியவராக இருந்தார், இரத்த உறவுகளை சேர்ந்திருக்கக்கூடியவராக இருந்தார். அல்லாவுக்கும் அல்லாவுடைய விஷயத்தில் யாராவது அத்துமீறி பாவங்கள் செய்வதை ஒரு பொழுதும் விரும்பாத ஒரு மனிதராக என்ன செய்தாரே அவர் இருந்தார் என்று சொல்லி அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா தொடர்ந்து என்ன செய்யறாங்க சொல்றாங்க. திரும்பிட்டார் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப், பதில் சொல்ல போயிட்டாங்க. அப்ப அப்துல் மலிக் இப்னு மர்வான் கலீஃபா வாய்கிறார், கடிதம் எழுதினார் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப்க்கு. எப்படி கடிதம் எழுதினார்னு சொன்னால், அவரை திட்டி ஏசி கண்டித்து கடிதம் எழுதினார் அப்துல் மலிக் இப்னு மர்வான். மாலக் வலிபினத்து ரஜுலி சாலிஹ், சாலிகான மனிதருடைய மகளுக்கும் உனக்கு என்ன தொடர்புன்னு கேட்டாங்க. அந்த இடத்துல என்ன பேச்சுன்னு கேட்டாங்க. இந்த பேச்சு என்ன செய்யல, அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹாவோட எந்த பேச்சு நீங்க என்ன செய்யக்கூடாது, வைத்துக் கொள்ளக்கூடாது, இப்படி அவங்களுக்கு முன்னால் என்ன செய்யக்கூடாது, குரோஸ் பண்ணக்கூடாதுன்னு கண்டித்து பதில் என்ன செய்தார் அப்துல் மலிக் இப்னு மர்வான் எழுதினார்ன்றதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹுடைய முற்றுகை, அவருடைய இறுதி தருவாய், அவருடைய நடந்த இந்த சம்பவமுடைய சுருக்கம். இவர் கொல்லப்பட்டது ஹிஜ்ரி 73 ஜமாதுல் ஆஹர் மாதத்தில் என்ன செஞ்சாங்க, அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இதற்கு பின்னால் இப்ப அப்துல் மலிக் இப்னு மர்வான் 65 வந்தார் ஆட்சிக்கு. அதுக்கு பின்னால 75 எத்தனை வருஷம் மொத்தம் 20 வருடங்கள் அப்துல் மலிக் இப்னு மர்வான். 86 ஆண்டு தான் சவ்வால் மாதம் மரணிக்கிறார் அப்துல் மலிக் இப்னு மர்வான். 86 ஆண்டு சவ்வால் மாதம் மரணிக்கிறார். கிட்டத்தட்ட 21 வருடங்கள் ஆட்சியில் இருந்தார். எந்த பிளவுகளும் வரல. அதே மாதிரி சொல்லுவாங்க உமவியான்னு சொல்லி, உமையாக்களுடைய ஆட்சியின் இரண்டாவது இஸ்தாபகர் சொல்லுவாங்க. எப்படி முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த இஸ்தாபித்தல் வந்து 20 வருடங்கள் இருந்ததோ பிரச்சனைகள் இல்லாமல், அதே மாதிரி அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய அந்த என்னது அதாவது ஆட்சியும் என்ன செய்தது 21 வருடங்கள் மிக ஸ்தீர்ணமாக இருந்ததை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அவருடைய ஆட்சிக்கால பகுதியில் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்காக பெரும் பகுதிகள் என்ன செய்தன, ஆட்சிக்குட்படுத்தப்பட்டன. அவருடைய ஆட்சிக்கால பகுதியில் தான் சிந்த் என்ற அந்த பகுதி என்ன செய்கிறது ஆரம்பமாக, அதாவது உள்நுழைய ஆரம்பிக்கிறது. அதற்கான முயற்சிகள் நடக்குது, பின்னால நடந்தாலும் கூட ஆனா முயற்சிகள் என்னது அவருடைய ஆட்சிக்கால பகுதியில் என்ன செய்து நடக்குது, ஏன்னா நெருங்குது. இன்றைக்கு பாகிஸ்தானுடைய ஒரு மாநிலம், அப்ப அந்த பகுதி வரைக்கும் என்ன செய்து அது நெருங்குகின்ற ஒரு காலப்பகுதி அளவுக்கு என்ன செய்தனுடைய விரிவாக்கம் நடந்ததை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அத்தனைக்கும் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்ற ஒரு தளபதி ஒரு காரணம். அதுக்கு பின்னால அப்துல் மலிக் பின் மர்வான் என்ன செய்வார் என்று சொன்னால், ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஹிஜாஸுக்கு பொறுப்பா வைப்பார். ஹிஜாஸ் அன்றைக்கு மக்கா மதீனா தாயிஃப் நஜித். ஆனா அவர் என்ன செய்வார்னா, யமாமா இந்த நஜித் அது போல யமன் ஓமான் எல்லாத்தையும் என்ன செய்வார் கையில கொண்டு வந்து இந்த பெரும் பகுதியை என்ன செய்வாரு கையில கொண்டு வந்துருவார். அங்க 2 வருடம் இருந்த பின்னால நேர ஈராக்கு என்ன செஞ்சாரு அவரை தளபதி அதாவது கவர்னராக போட்டார். ஏன்னா ஈராக்ல கொஞ்சம் ஃபித்னா, அதுக்கு ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் தான் கொண்டு போடுவாங்க. அவர் எல்லாத்தையும் அடக்கி என்ன செஞ்சாரு அந்த பலத்துக்கு கொண்டு வந்து ஒற்றுமை என்ன செஞ்சாரு கொண்டு வந்து நிலைநாட்டினார் ஹஜ்ஜாஜ் பின் யூசுப். ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் எந்த ஒரு யுத்தத்திலையும் கொல்லப்படலை, ஆனா பல யுத்தங்கள் என்ன செஞ்சாரு கையாண்டார். ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு தூர பகுதியில் ஒரு சின்ன ஒரு அநியாயம் நடக்கிறதாக கேள்விப்பட்டாலும் உடனே படை என்ன செய்வாரு அனுப்புவார். அப்படிப்பட்ட ஒரு பகுதியெல்லாம் செய்த பல அநியாயங்களுக்கு மத்தியில் இப்படி பல விஷயங்கள் என்ன செய்கின்றன இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்ப இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், அதாவது அப்துல் மலிக் இப்னு அதாவது மர்வான் ஆட்சிக்கு வந்து 73 அப்துல்லா இப்னு சுபைர் ரழியல்லாஹு கொல்லப்படுறாங்க. 73 வயசுல என்ன செய்யறாங்க கொல்லப்படுகிறார்கள். அவர் 65 86 வரைக்கும் ஹிஜ்ரி 86 வரைக்கும் என்ன செஞ்சாரு அவர் ஆட்சியில் இருந்தார் என்ற பகுதி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதற்கு பின்னால எல்லாரும் ஒரு சின்ன ஒரு மாற்றம் செஞ்சுட்டு தான் என்ன செய்யறாங்க போறாங்க. இப்ப அவருக்கு பின்னால யார் ஆட்சிக்கு வரணும், சயீத் இப்னு அம்ர் வரணும். ஏன்னா காலித் இப்னு அதாவது யசீதும் சயீத் இப்னு அம்ருக்கு தான் அடுத்த பேசப்பட்டது. அதுக்குரிய அந்த சேஞ்ச் எல்லாம் பண்றாரு, எல்லாம் பண்ணி அதனால பெரிய யுத்தம் நடந்து பிரச்சனை நடந்து அவர் ரெண்டு தன்னை மகனுக்கு என்ன செய்யறாரு ஆட்சி முறைமே வசியத்து பண்ணிட்டு என்ன செய்யறாரு போறாரு. அவர்கள் யாருன்னு சொன்னால் வலீத் இப்னு அப்துல் மலிக், அதுக்கு பின்னால சுலைமான் இப்னு அப்துல் மலிக் என்ற அவர்களுக்கு பண்ணிட்டு போறாரு. ஆனால் அப்துல் மலிக் இப்னு மர்வான் யாருக்கு யாருக்கு சொன்னாரு, அப்துல் மலிக்குக்கும் தம்பி அப்துல் அசீஸுக்கும். அப்துல் மலிக் இப்னு மர்வான் அப்துல் அசீஸ் இப்னு மர்வான் அவங்களுக்கு தான் செஞ்சாரு. ஆனா என்ன செய்யல, அது நடக்கல. பின்னர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவருடைய பிள்ளை என்ன செய்யறாங்க ஆட்சிக்கு வருவார். அவருடைய தொடர்ச்சியில் உள்ளதுதான் அது நாங்கள் பார்க்க வேண்டிய பகுதி தொடர்ந்து. ஆனால் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கோடு கொஞ்சம் இந்த ஆட்சி விஷயத்தை கொஞ்சம் நிறுத்தினா என்னது நான் நல்ல முறை நினைக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னால், இது எல்லா நாளும் இப்படி தொடர்ந்து கொண்டிருந்தா எல்லா மக்களும் ஒரே இந்த ஆட்சியை பற்றி தான் பேசிட்டிருக்கிறாங்கன்ற ஒரு இது வந்துடக்கூடாது. ஆனால் ஒரு ஆசை ஒரு அளவு சுருக்கமாகாவது என்ன செய்யணும், இதை கொண்டு போகணும் என்பதான் நோக்கம். அதாவது இப்போ உமையாக்களுடைய ஆட்சி ஓரளவு விரிவாக தான் போகும். இப்போ நான் இதுக்கு அடுத்த ஒரு தொடர் பேசுவதாக இருந்தால், இப்போ இல்லை இன்னும் 2-3 வாரங்கள் கடிந்து இந்த தலைப்பை பேசுவதாக இருந்தால் மர்வான் இப்னுல் ஹக்கம் அவரை பற்றி தனியாக பேசணும். ஏன்னா ஆட்சியாளர் என்பதற்காக மட்டுமல்ல, எல்லா ஆட்சியாளரையும் பற்றி நம்ம விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, சுருக்கமாக போகலாம். ஆனால் சிலரை விரிவாக பேசி ஆகணும். அப்துல்லா இப்னு சுபைர் ரழியல்லாஹு விரிவாக பேசுறதுக்கு அதான் காரணம், யசீதை விரிவாக பேசுறதுக்கு அதான் காரணம், முஆவியாரெல்லாம் விரிவாக பேசுறதுக்கு அதான் காரணம். காரணம் எங்கள்கிட்ட வந்து அடைந்திருக்கக்கூடிய செய்திகள். மற்ற அப்பாசிய ஹலீஃபாக்களை பற்றி நம்ம ஹாரூன் ரஷீத் கேள்விப்பட்டிருப்போம், மஹ்மூன் கேள்விப்பட்டிருப்போம், அதோட முடிஞ்சு அவ்வளோதான். அப்போ அந்த அதுகளை பெரிய அளவில் விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம விஷயத்தை பேசிட்டு போகலாம். அப்படி பேசப்பட வேண்டியவர்கள் அடுத்ததாக மர்வான் இப்னு ஹக்கம், அதாவது 6-7 மாதம் அல்லது என்னது 17-18 மாதங்கள் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் ஆட்சி செஞ்ச மாதிரி, நம்ம 6 தொடக்கம் 17-18 கருத்து முரண்பாடு உள்ள அளவில் உள்ள அந்த மாதங்களை ஆட்சி செஞ்ச மாதிரி அவரை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. 17-18 9 சரியா, அது ஐந்து அல்லது ஐந்து தொடக்கம் ஒன்பது வரைக்கும் இடைப்பட்ட இந்த ஆட்சி பகுதியில் இருந்தவர் மர்வான் இப்னுல் ஹக்கம். அடுத்தது நம்ம பேச வேண்டியவர்கள் அப்துல் மலிக் இப்னு மர்வான், உமர் அதாவது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், அதுக்கப்புறம் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஆட்சியாளர்கள், இந்த மலித் இப்னு அப்துல் மலிக், அது போல சுலைமான் இப்னு அப்துல் மலிக் எல்லாம் நம்ம பெரிய அளவில் விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சில விஷயங்கள் பேச வேண்டி வரும். வலித் இப்னு அப்துல் மலிக்குடைய காலத்தில் தான் மதீனா பள்ளி விஸ்தரிக்கப்படுது, கபர் பள்ளிக்குள்ள வருது. வலித் இப்னு அப்துல் மலிக்குடைய காலத்தில் தான் கபர் எல்லாம் அந்த பள்ளிக்குள்ள வார அந்த கட்டம் வந்து, இப்போ ரசூலான கபர் வந்து பள்ளிக்குள்ள வந்ததுக்கான காரணம் வலித் இப்னு அப்துல் மலிக்குடைய விஸ்தரிப்பு. அதுக்கு முன்னால் அப்படி என்ன செய்யலை, அது இருக்கலை அந்த காலப்பதில. அது இப்படி அந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் என்ன செய்ய வேண்டி வரும், பேச வேண்டி வருமே தவிர மற்றபடி இது இல்லை. அப்போ மர்வான் இபின் அப்துல் மர்வான் இபின் ஹக்கம், அப்துல் மலிக் இபின் மர்வான், ஹஜ்ஜாஜ் இபின் யூசுப், அதுபோல என்ன அதாவது உமர் இபின் அப்துல் அசி, இந்த நாலு பேரை பற்றி ஓரளவு என்ன செய்யணும், நம்ம விரிவாக பேச வேண்டும். அதுக்கு பின்னால் அதாவது மற்றவைகள்லாம் நம்ம கொஞ்சம் வேகமாக என்ன செஞ்சிடலாம், போய்விடலாம். போன பின்னால் நான் எப்படி நினைச்சிருந்தேன், அப்பாசிய கிலாபத், அப்பாசிய கிலாபத்தை ஒரு மூணாக உடைச்சி, ஏன்னா அப்பாசிய கிலாபத் முதலாவது அப்பாசிய கிலாபத், இரண்டாவது அப்பாசிய கிலாபத், மூன்றாவது அப்பாசிய கிலாபத்னு பிரிப்பாங்க. அந்த மூன்றையும் அந்த ஆள் நபரை வச்சல்ல, அப்பாசிய கிலாபத்துடைய அந்த காலகட்டங்களை வைத்து நிகழ்வுகளை என்னது முக்கியமாக சொன்னோம்னா அது ஒரு நாலு வாரமாவது என்ன செய்யும், நாலஞ்சு வாரமாவது போகும். அப்படி முடிச்சோம்னா அப்பாசிய கிலாபத் நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அதுக்கு பின்னால நம்ம உஸ்மானிய கிலாபத்தை பேச வேண்டியிருக்கும். உஸ்மானிய கிலாபத், இப்போ உஸ்மானிய கிலாபத்தோட இஸ்லாமிய ஆட்சி என்ன செஞ்சிருது, வீழ்ந்து விடுகிறது. அப்போ அதையும் அந்த அடிப்படையில், உஸ்மானிய கிலாபத்தையும் அதே அடிப்படையில். இதுக்கு பின்னால் மறுபடி நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கும் சிற்றரசுகள். சிற்றரசுகள் என்றது உதாரணமாக இந்த மங்கோலிய தாத்தாரியர்கள், பிசந்தேனியா அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள், இப்படி இப்படி ஒரு சில பகுதியில் பேச வேண்டியிருக்கும். இது பேசினோம் என்று சொன்னால் என்ன நடக்கும்டா, ஓரளவு இஸ்லாமிய வரலாறு சம்பந்தமான ஒரு ஓட்டம் எங்களுக்கு என்ன செய்யும், தெரிந்திருக்கும். விரிவாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் முடியல, ஓரளவு நம்ம எனக்கு தெரிந்திருக்கும். இந்த செய்தியின் மூலம் நம்ம ஓரளவு அப்துல்லாஹி இப்னு ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக நம்ம ஓரளவு என்ன செய்தோம், பார்த்து கொண்டோம். இப்போ நம்ம அது அப்துல் மலிக் இப்னு மர்வான் முஅஸ்ஸிஸ்தானி லித்தௌலத்தில் உமவியா, உமவியா உமையா கூட ஆட்சியில் இரண்டாவது அதாவது அதை நிறுவியவர் என்று என்ன செய்கிறார் அழைக்கப்படுகிறார். அவர்கள் வந்து நலவு கெடுது ரெண்டு மாதிரி என்ன செஞ்சு விமர்சிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாளராக என்ன செய்திருக்கிறார், இருந்திருக்கிறார். ஆனால் ஒரு செய்தி என்னென்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னார்கள், முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, லா யஸாலு ஹாதத் தீனு காயிமன் ஹத்தா யம்திய ஃபீஹிம் இத்னா அஷர கலீஃபா, பனிரெண்டு ஹலீஃபாக்கள் இந்த இஸ்லாமிய உம்மத்தில் போகும் வரைக்கும் இந்த இஸ்லாம் உறுதியாகவே இருந்து கொண்டிருக்கும்னு சொன்னாங்க. பனிரெண்டு ஹலீஃபாக்கள் அதாவது இந்த இஸ்லாமிய உம்மத்தில் போகும் வரைக்கும் இஸ்லாம் உறுதியாக இருந்து கொண்டே, குல்லுஹும் மின் குரைஷ், அத்தனை பேரும் குறைசிகளாக இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இப்போ பன்னிரெண்டு கலீஃபாக்கள் போகும் வரைக்கும் உறுதியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் வந்தவங்க மன்னர்கள் தான், முஆவியாலாம் முஆவியர்கள்லாம் மன்னருக்கு பின்னால் வந்து யசீது மன்னர், அது அவெல்லாம் மன்னர்கள் தான். ஆனால் மார்க்கம் அதாவது உறுதியாக இருந்து கொண்டிருக்குமண்ணா, ஏன்னா இந்த எந்த ஆட்சியாளரை நீங்கள் பார்க்கலாம் தவறான அகீதா கொண்டு வந்து போடலை. இதில் பாருங்கள் நீங்கள் ஆட்சியை நிறுவனத்தில் பிரச்சனைகள் வந்தது, இவர் இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக கிளம்பிட்டார்னு அவரோட யுத்தம், அவர் இவருக்கு எதிராக கிளம்பிட்டார் இவரோட யுத்தம் நடந்தது. ஆனால் எங்கே நீங்கள் பார்க்க மாட்டீங்க மூத்தசிலா கொள்கை வந்ததாகவோ ஆட்சிக்கு, அதை இவர்கள் ஆதரித்து அதை கொண்டு வந்ததாகவோ எங்கே இருக்காது. மார்க்கம் உறுதியாகவே என்ன செய்யும், இருந்து கொண்டு ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் வரலாற்றில் உங்களுக்கு நிறைய பார்க்கலாம். அப்பாசிய கிலாபத்தில் தான் ஆட்சிக்குள்ள என்ன செஞ்சது, இந்த மூத்தசிலா கொள்கை அந்த இந்த கொள்கை ஆட்சி வரைக்கும் என்ன செஞ்சது வந்தது நம்ம பார்க்கணும். இவர்கள் அந்த வேலைக்கு என்ன செய்யலை, இடம் கொடுக்கல, நீதியை நிலைநாட்டினார்கள். இதெல்லாம் உள்பகுதியில் உள்ள யுத்தம், வெளி உலகம் இஸ்லாமிய ஆட்சி பயந்துகிட்டு தான் இருந்தது, ஏன்னா அவங்க பலமாக தான் இருந்தாங்க. இதெல்லாம் வந்து இஸ்லாத்துடைய பலத்தை என்ன செய்யல, அப்ப சீர்குலைக்கல், அவ்வளவு பலமானவர்களாக இருந்தார்கள். அதுக்கு பின்னால்தான் என்னது, அவர்கள் உள் சண்டை மிக கோரமாக ஆட்சிக்காக நடக்கிற இடத்துல பலகீனம் அடைந்தார்கள் என்றதை நம்ம பார்க்கிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும், வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.